அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில ஒரு அழைப்பாளர் அனுப்புறாங்க, யாரெல்லாம் இன்றைக்கு சுபுஹுக்கு பிறகு எதுவுமே சாப்பிடலையோ அவங்களெல்லாம் ஆஷுராவுடைய நோன்புடைய நியத்து வைத்துக் கொள்ளட்டும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அவங்க வந்து கட்டளை அனுப்புறாங்க, ஆஷுராவுடைய நோன்பை எல்லாரும் வைக்கிறாங்க. அப்ப உபையா பின் முஆவித் என்ன சொல்றாங்க, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த நோன்பை பழக்கப்படுத்தினோம். ஆஷுராவுடைய அந்த நோன்பை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் பழக்கப்படுத்தினோம். இன்னும் சில விஷயத்தை கூடுதலா சொல்றாங்க பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு பசியுடைய உணர்வோ தாகத்துடைய உணர்வோ வந்து அவர்கள் சாப்பாடு தண்ணி கேட்டா அழுதா, ருபையா பின் முஆவித் அந்த சஹாபி பெண்மணி சொல்றாங்க, பஞ்சில விளையாட்டு சாமான்கள் பொம்மைகளை செய்து நாங்க அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து விளையாட வச்சு அப்படியே இஃப்தார் வரைக்கும் நேரத்தை கடத்தி கொண்டு வந்துருவோம். புரியுதா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சஹாபாக்களுடைய காலத்துல குழந்தைகளுக்கு நோன்பு வைப்பதற்கு ஆர்வம் ஊட்டி கொண்டிருந்தார்கள், கட்டாயப்படுத்தல. புரியுதுங்களா? அதே போல இன்னொரு சம்பவம் ஒன்னு வருது, அது புகாரில் உள்ள சம்பவம் தான். ஒரு மனிதர், அதாவது நஷ்வான் என்ற ஒரு மனிதர், சில சஹாபாக்களை பற்றிய சில தகவல்கள் வரும் ஹதீஸ் கிதாபுகள்ல, அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? முதல்ல சம்பவத்தை பாருங்க, நான் ரெண்டாவது சொல்றேன். இப்ப இந்த நஷ்வான் என்பவர் இவர் ஒரு முஸ்லீம் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தவர், பின்னாடி சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தவர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தவர் என்றால் அவர் யாரு? சஹாபி தான். இப்ப இவர் வந்து ரமதானுடைய மாசத்துல இவர் நோன்பு வைக்காம இருந்தார். புரியுதா? உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இவரை கொண்டு வரப்படுகிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து கேட்டாங்க, ஏன்பா உனக்கு என்னப்பா கேடு வந்துருச்சு, நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் நோன்பு வைக்கிறாங்க, நீ ஏன் நோன்பு வைக்கல என்பதாக கூறி அவரை அடித்தார்கள். கலீஃபா உமர் அவர்கள் அவரை அடித்தார்கள், அவருக்கு அந்த தண்டனையை கொடுத்தார்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த ஹதீஸில் இருந்தும் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், குழந்தைகள் வந்து நோன்பு வைப்பது கட்டாயம் இல்லை, ஆனால் நோன்பு வைப்பதற்குரிய அந்த உடல் வலிமை அவர்களிடத்தில் இருக்கிறது என்று தாயோ தந்தையோ அல்லது பொறுப்பாளர்களோ உணர்ந்தார்கள் என்றால் அவர்களை நோன்பு வைப்பதற்கு தூண்ட வேண்டும், ஆர்வம் ஊட்ட வேண்டும். சரி, இப்ப இந்த சந்தேகத்துக்கு மட்டும் பதில கொஞ்சம் சுருக்கமா பார்த்துக்கொள்ளுங்க. நபி தோழர்கள் சிலரிடமிருந்து சில தவறுகள் நிகழ்ந்ததாக நம்ம படிக்கும்போது, புரியுதா? அது இது ஒரு தப்பு, அந்த மாதிரி இன்னும் சில தவறுகளை நம்ம ஹதீஸ் கிதாபுகளை படிக்கிறோம். ரெண்டு விஷயங்களை ஒன்று விளங்கணும். ஒன்று, அந்த தவறுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. இப்ப எப்படி உதாரணமா, இவர் நோன்பு வைக்காம இருந்தாரு, கலீஃபா உமர் கூப்பிட்டு அடிச்சிட்டாங்க, தண்டனை கொடுக்கப்பட்டு. எப்ப தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டதோ அவர் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டார். இப்ப நம்ம அவரை பத்தி பேசலாமா? பேசக்கூடாது, முடிஞ்சு. ஒரு மனிதர் குற்றம் செய்தார், அந்த குற்றத்துக்கான தண்டனையை அந்த இஸ்லாமிய மன்னர் நிறைவேற்றி விட்டார் என்றால் அல்லாஹ்வும் அவருடைய பாவத்தை மன்னிச்சிடும். அப்ப பாவங்கள் ஒருவருக்கு மன்னிக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்க என்ன பெரிய சஹாபிங்கிறீங்க, அவர் ரமதான் மாசத்திலே நோன்பு வைக்காம இருந்தாரு, அந்த மாதிரி இழிவா பேசலாமா? நமக்கு என்ன அனுமதி இருக்குது? அவர் தப்பு செஞ்சாரு, அந்த தப்புக்குண்டான தண்டனையை பெற்றுக்கொண்டார், மன்னிக்கப்பட்டு விட்டார், முடிஞ்சிச்சு. இரண்டாவது என்ன, சஹாபாக்கள் யாரும் மலக்குகள் என்றோ நபிமார்களை போன்ற பெரும்பாவங்கள் செய்யாதவர்கள் என்றோ நம்ம சொல்லல. புரியுதா? அவர்களும் மனிதர்கள் தான், அவர்கள் மூலமாக பெரும்பாவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, நம் மூலமாகவும் பெரும்பாவங்கள் நிகழ்கின்றன. என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்கும் இடையில நம்மை விட அதிகமாக நல்ல அமல்களை செய்தவர்கள் சஹாபாக்கள். நம்மை விட அதிகமாக நல்ல அமல்கள்லயே அவங்க செஞ்ச ரெண்டு நல்ல அமலை வாழ்நாள்ல எப்போதுமே நம்மளால செய்ய முடியாது. அவர்கள் செய்த ரெண்டு நல்ல அமல்கள்ல ஒன்றை கூட நம்மளால வாழ்நாள்ல எந்த வகையிலுமே யாருமே கியாமத்து வரைக்கும் யாருமே செய்ய முடியாது. ஒன்று என்ன, அவங்க ஹிஜ்ரத் செஞ்சது. இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹாஜிர்களுக்கு மதீனாவிலே நுஸ்ரத் செஞ்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எதிரிகளிடத்திலே போர் செஞ்சது. இதை வாழ்நாள்ல வேற யாராவது அடைய முடியுமா? எவ்வளவுதான் இபாதத் செஞ்சாலும் முடியாது. அந்த ஹிஜ்ரத் என்ற அந்த நன்மையினாலும் நுஸ்ரத் என்ற அந்த நன்மையினாலும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவன். அவங்களிடத்தில் பாவங்கள் இருந்தாலும் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்குரிய நன்மைகள் அவர்களிடத்தில் இருக்கின்றன. அதனால நாம் அவர்களுடைய குற்றங்களை அதாவது வெளிப்படுத்தி பகிரங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசக்கூடாது. இப்ப நம்ம குற்றத்தை பத்தி பேசுறோம், எந்த அடிப்படையில் பேசுறோம், அதிலிருந்து நமக்கு என்ன பாடம் என்ற அடிப்படையில் பேசுறோம். இதே இந்த தௌஹீத் ஜமாத் சஹாபாக்களுடைய குற்றத்தை பத்தி பேசும், அவர்கள் பேசுவதனுடைய நோக்கம் என்ன, அதை பேசி அவர்களை இழிவுபடுத்த வேண்டும், அவங்களை கேவலப்படுத்தணும் சொல்லி. வித்தியாசம் புரியுதுங்களா இல்லையா, நல்லா விளங்குதுங்களா? சஹாபாக்களுடைய தவறுகளை பற்றி ஹதீஸ் கிதாபுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கோம், அந்த தவறுக்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது, அதற்கு என்ன பரிகாரம் அவர் செய்தார். புரியுதா? இப்ப அடுத்த பாடத்தில் கூட நம்ம படிப்போம். அப்படித்தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். நமக்கு என்ன லெசன், அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர, இந்த பாருங்க இவர் ஒரு சஹாபியா நோன்பு வைக்காம இருந்தாரு, அடி வாங்குறாரு, இந்த மாதிரி பேசுவதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நம்ம காலத்தில் உள்ள ஒரு முஸ்லீமும் கூட அப்படி நம்ம பேசக்கூடாது. நம்ம காலத்தில் உள்ள ஒரு முஸ்லீம கூட அவர் நோன்பு வைக்காமல் இருந்தால் அவருக்கு என்ன தண்டனையோ அதை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு இழிவுபடுத்துறதுக்கோ கேவலப்படுத்துறதுக்கோ அவருடைய குற்றத்தை பிரஸ்தாபித்து வெளிப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுக்கோ நமக்கு அனுமதி கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எப்படியெல்லாம் இவர்கள் நல்லவர்களை அசிங்கப்படுத்தினார்களோ இன்றைக்கு அவர்களிலேயே அவர்களுடைய கூட்டம் அசிங்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. என்னென்ன விஷயங்கள்ல எப்படிலாம் அவர்கள் நல்லவர்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அல்லாஹு தஆலா கடைசியில அவர்கள் மூலமாகவே அவர்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனாலதாம்மா பேச்சு நம்ம பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். பேச்சு நம்ம பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். நீங்க பேசுற பேச்ச நீங்க மறந்துடலாம், யார் மறக்க மாட்டான், அல்லாஹ் மறக்க மாட்டான். புரியுதா? இமாம் முஹம்மது பின் சீரின் என்ற ஒரு பெரிய அறிஞர், அவங்க சொல்றாங்க, அவங்க மௌத்தா போகும்போது கடனாளியா இருந்தாங்க, நல்ல செல்வந்தரா இருந்த பெரிய தாபிஈ, பல சஹாபாக்களிடத்துல கல்வி படித்த ஒரு பெரிய அறிஞர், பெரிய ஒரு ஆபித், ரொம்ப பெரிய ஒரு வணக்கசாலி. எந்த அளவுக்குன்னா அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் மௌத்தாகி விட்டால் என்னுடைய ஜனாசாவை முஹம்மது பின் சீரின் தான் குளிப்பாட்டுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு தாபிஈ. அவங்க மௌத்தா போகும்போது கடனாளியா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க தங்களுடைய மாணவர்கள்ட்ட, எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் ஏன் இப்ப கடனுடைய நிலையில மௌத்தா போறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. மாணவர்கள் கேட்கிறாங்க, ஏன் உஸ்தாத் அப்படின்னு சொல்லிட்டு, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழைய பார்த்து பொடா பரம ஏழை அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அந்த குற்றத்துக்கு இன்றைக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து முஃப்லிஸ், நீலாம் ஒரு, அதாவது தமிழ் பரம ஏழைன்னு சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லாதவன், 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து ஒண்ணுமே இல்லாதவன்டா நீனு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த ஒரு வார்த்தைக்காக நான் இன்று தண்டனை பெறுகிறேன். நல்லவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அப்படிதான், துன்யாலேயே அவங்களுக்கு கொடுத்து சுத்தமாக்கிடுவோம், ஆகிரத்தில் வந்து பாவம் இல்லாமல் இருப்பார்கள். இப்ப நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், இப்படி பாருங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கும், நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம எல்லாம் அல்லாட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. புரியுதா இல்லையா? எல்லாத்துக்கும் மறுமையில சேர்த்து வச்சு ஒன்று உதைக்கிற மாநிலத்தில். புரியுதா இல்லையா? இந்த துன்யால கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா மறுமையில வரும்பொழுது பாவமே இல்லாம பிரச்சனையே இல்லாம வந்து நேரா சொர்க்கத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றா, நீங்க துன்யாலே எல்லாம் அனுபவிச்சிட்டீங்க, உங்க பாவத்துக்குள்ள தண்டை எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய நன்மைகள் எல்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது, நேரா சொர்க்கத்துக்கு போகணும். இந்த உலகத்துல எந்த கஷ்டமும் இல்லாம எல்லாத்துலயும் கம்ஃபர்ட்டா இருக்காங்க பாத்தீங்களா, வீடு லக்ஸுரி எல்லாம் எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க எப்படி அவங்க ரொம்ப ஒஸ்தி, அல்லாஹ் ரொம்ப க்ளோஸ், நம்ம எல்லாம் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனாலதான் அல்லாஹ் நம்மளை கரெக்டா சூப்பரா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். சிறப்பு சஹாபாக்களுடைய விஷயத்துல இதை நம்ம கவனிக்கணும். புரியுதுங்களா? அவர்கள் தப்பு செய்திருந்தாலும் அந்த தப்புக்குண்டான தண்டனையை அனுபவிச்சிருப்பாங்க, அந்த தப்புடைய பாவங்கள் மன்னிப்பு மன்னிக்க பெறுவதற்குண்டான அமல்கள் நம்மை விட அவர்களிடத்துல அதிகமாயிருக்கும். சரி, அடுத்ததாக நோன்புனுடைய மூன்றாவது நிபந்தனை அக்கல். என்ன இருக்கணும்? புத்தி இருக்கணும், புத்தி சுவாதீனம். சரி, அதுக்கு ஆப்போசிட் தான் வந்து இந்த பைத்தியக்காரத்தனம் என்பது. அப்ப யாரிடத்துல பைத்தியம் இருக்கிறதோ அந்த புத்தி தெளிவு இல்லையோ அவர்கள் மீது நோன்பு கடமை இல்லை. மூன்று பேர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். ஒன்று பைத்தியம், அதாவது யாரு தன்னுடைய அறிவை கண்ட்ரோல்ல வைக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டாங்களோ அவர்கள். இரண்டாவது குழந்தை பருவ வயதை அடைகின்றவரை. அடுத்து தூங்குகின்றவர் விழிக்கின்றவரை. சரி, அடுத்து இதுல இன்னொரு விஷயம் என்ன நீங்க கவனிக்கணும், இப்ப பைத்தியக்காரர் அவர் உடல்ல வலிமை இருந்தாலும் சரி, பார்ப்பதற்கு நல்ல திடகாத்திரமான மனிதரா இருந்தாலும் சரி, புரியுதா, அவர் வந்து சில காரியங்களை கரெக்டா செய்யறாரு. இப்ப பைத்தியம்னு சொன்னா இப்ப அதுக்குன்னு சொல்லி நீங்க தட்டுல கல்லை வச்சு கொடுத்தா சாப்பிட்டுமா, கல் எடுத்து உங்க மண்டையிலே போடும், புரியுதா இல்லையா? அப்ப அவர் சில விஷயங்கள்ல வந்து உஷாரா இருப்பார், புரியுதா, அவர் சட்டை போட்டுக்கிறதுல, அவர் சாப்பிடுறதுல, அந்த மாதிரி சில விஷயங்கள்ல அவர் வந்து கரெக்டா இருப்பார். அதனால அதை வைத்துக் கொண்டு மற்ற விஷயங்கள்லயும் அவர் கரெக்டா இருப்பார்னு சொல்ல முடியுமான, சொல்ல முடியும். ஏன் நம்ம வந்து நோன்பு அவர் மேல வந்து கடமை இல்லைன்னு சொல்றோம்னா, மார்க்கம் ஏன் அப்படி சொல்லுதுன்னா, இப்ப எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தை செய்வதற்கு நீயத்து அவசியம். இபாதத்தை செய்வதற்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எந்த இபாதத்தை நீங்க செய்ய போறீங்க என்று உங்க மனசுல அந்த இபாதத்தை நீங்க நாடணும். நான் தொழப்போகிறேன், ஃபர்லை தொழப்போகிறேன், சுன்னத்தை தொழப்போகிறேன் என்று மனசுல அந்த எண்ணத்தை கொண்டு வரணும். இப்போ உங்களுக்கு யாருக்கு புத்தியே சரியில்லையோ அவர் எப்படி அந்த நீயத்தை கொண்டு வருவார்? அவருக்கு எதை செய்ய போகிறோம் என்பதை அவருக்கு தெரியாதும் போது, நான் வந்து இப்ப சஹரு சாப்பிட்டுட்டு ரமதானுடைய மாசம், நம்ம ரமதான்ல இருக்கிறோம், இப்ப ரமதானுடைய மாசம் ஃபரது, ஃபரதான நோன்பு நான் வைக்கிறேன் என்று அவரால் நீயத்து வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட அறிவு தெளிவு கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பைத்தியக்காரர் மீது நோன்பு கடமை இல்லை என்று நாம் சொல்கிறோம், அதாவது மார்க்கம் சொல்லுகிறது. அடுத்ததாக வந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத், உடல் வலிமை உள்ளவராக இருக்கணும். உடல் வலிமை உள்ளவராக இருப்பது, அப்ப யார் வந்து பலவீனமானவங்களாக இருக்கிறாங்களோ, அந்த பலவீனம் என்பது நோயினால இருக்கட்டும், வயதினால இருக்கட்டும், இது மாதிரி எந்த ஒரு காரணத்தினால இருக்கட்டும், அப்ப அவர் மீது நோன்பு வந்து அதாவாக வாஜிபாவாது. அவர் மீது நோன்பு எப்படி வாஜிபாகும்? கதாவாக, அதாவது அந்த ரமதான் அப்போது உடனே கரண்டா, அதான் சொன்னா கரண்ட், புரியுதுங்களா, கதான் சொன்னா லேட்டர். அவர் மீது உடனே இப்ப நோன்பு வைக்க வேண்டியதில்லை. எப்ப அந்த பலவீனம் அவருக்கு நீங்குகிறதோ, அந்த பலவீனம் அவருக்கு நீங்குகிறதோ முடிகிறதோ, அப்போது அவர் நோன்பு வைத்தால் நிறைவேறிவிடும். இந்த பலவீனத்துல இரண்டு விதமான பலவீனம் இருக்கு, வீக்னஸ், இரண்டு விதமான வீக்னஸ். ஒன்று என்ன, டெம்பரவரி வீக்னஸ், இன்னொன்று பர்மனன்ட் வீக்னஸ். ஒன்று தற்காலிகமான பலவீனம், இரண்டாவது நிரந்தரமான பலவீனம். இப்ப தற்காலிகமான பலவீனம் என்ன, உதாரணத்துக்கு சகர நேரத்தில் எந்திரிக்கிறீங்க, திடீர்னு தலைவலி வருது, அல்லது வயிற்று வலி வருது, அல்லது ஏதாச்சும் கண்ணு வலி, அல்லது பல்லு வலி, இந்த மாதிரி அன்றைக்கு எதுவுமே நீங்க மருந்து எடுக்காமலேயோ சாப்பிடாமலேயோ இருந்தா பிரச்சனை இன்னும் கூடிடுது வருது. இது வந்து பலவீனம், ஆனா இது டெம்பரவரி, ஒரு நாள் ரெண்டு நாள் சிகிச்சை எடுத்துக்கிட்டா சரியா போயிடும் இருக்குது, புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி பலவீனம் உள்ளவர்கள் இவங்க இந்த ரெண்டு நாள் நோன்பு விட்டுருவாங்க உதாரணத்துக்கு, அல்லது ஒரு நாள் அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் விட்டுட்டு ரமதான் முடிந்த உடனே அவங்க அந்த நோன்பை கதா செஞ்சிடணும், புரியுதா? இப்ப பர்மனன்ட் வீக்னஸ், அந்த ரீசன் வந்து பலவீனம் என்ற அந்த ரீசன் வந்து இனி வந்து அவங்களுக்கு வந்து சுகம் பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி உதாரணமா, ஒன்று தள்ளாடக்கூடிய வயசாயிருச்சு, அல்லது ஏதாவது ஒரு நோய், அந்த நோய் நிரந்தரமான நோய். இப்ப உதாரணத்துக்கு சில பேருக்கு சில பிரச்சனை, ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க மருந்து சாப்பிடல, மாத்திரை சாப்பிடலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், அந்த மாதிரி இருக்குது. இது வாழ்நாளெல்லாம் இந்த மாத்திரை அவங்க சாப்பிட்டே ஆகணும், புரியுதா? அந்த மாத்திரை அவங்க அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விட்டால் அவங்களுக்கு பிரச்சனை ஆகி போயிடும். இந்த நோய் வந்து அவங்களுக்கு நிரந்தரமான நோய் என்று மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான பலவீனம் இருந்தால் இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அவர்கள் மீது நோன்பு மன்னிக்கப்பட்டது. ஒவ்வொரு நோன்புக்கு பதிலாக அவர்கள் கஃபாரா பரிகாரம் கொடுத்துக்கணும், ஏழைக்கு உணவு அளித்துக்கணும், புரிஞ்சா விஷயம், புரியுதுங்களாமா? அந்த ஏழைக்கு என்ன அவங்க உணவளிப்பாங்க, அதுவும் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்று ஒரு ஒரு நாளுடைய அந்த நோன்புக்காக வேண்டியும் ஒரு சாப்பாடு, முழுமையான சாப்பாடு செஞ்சு ஒரு ஏழைக்கு உணவளிச்சிட வேண்டியது. நீங்க வந்து சாப்பிடும்போது ஒரு நேரத்தில் என்ன சாப்பிடுவீங்க, நடுத்தரமான ஒரு சாப்பாடு, புரியுதுங்களா? அந்த சாப்பாடு செஞ்சு ஒரு ஏழைக்கு முழுசா கொடுத்துட வேண்டியது. அப்படி இல்லைன்னா ஒன்றரை கிலோ அரிசி அவர்களுக்கு அரிசியோ கோதுமையோ தானியமாக அவங்களுக்கு கொடுத்துரும். இப்போ பத்து நோன்பு விட்டுருக்கிறாங்க, விட்டுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க யாராச்சும் ஒருத்தங்க, அப்ப அரிசி கொடுக்கறதா இருந்தா எவ்வளவு கொடுக்கணும், 15 கிலோ கொடுத்துரும், புரியுதுங்களா? இல்ல ஒரு மிஸ்கீனுக்கு 10 நாள் கொடுத்தாலும் சரி, அல்லது 10 மிஸ்கீன்களுக்கு ஒரே நாள்ல கொடுத்தாலும் சரி, புரியுதா? புரிஞ்சா இல்லையா? இப்ப ஒரு மிஸ்கினுக்கே நீங்க கொடுக்க நினைக்கிறீங்க, அப்ப ஒரு மிஸ்கினுக்கு 10 சாப்பாடு செஞ்சு கொடுத்தா என்ன செய்வான்? அப்ப அவனுக்கு ஒரே மிஸ்கினுக்கு 10 நாள் சாப்பாடு கொடுங்க, அல்லது 10 வேளைகள் சாப்பாடு கொடுங்க, புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா 10 சாப்பாடு செஞ்சீங்கன்னா 10 ஏழைகளுக்கு அதை பிரிச்சு கொடுத்துருங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். அடுத்த 5வது நிபந்தனை, அவர் வந்து பயணத்தில் இருக்கிறது. சரி, 5வது நிபந்தனை, அவர் உள்ளூர்ல இருக்கணும், நோன்பு வைத்து, அதாவது நோன்பு யார் மேல கடமையும் அவரு உள்ளூரில் இருக்க வேண்டும். அப்ப ஆகவே பயணத்தில் இருக்கக்கூடியவர், பயணத்தில் இருக்கக்கூடியவர் மீது அதாவாக நோன்பு கடமை இல்லை, ஆனா எப்போது கடமை அவர் மேல? கதாவாக கடமை. சூரத்துல் பக்ராவுடைய 185வது வசனத்துல அல்லாஹு தஆலா அதை சொல்லி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். 6வது நிபந்தனை, அதாவது தடைகளை விட்டு அவர் நீங்கி இருக்க வேண்டும். அப்ப தடைகள்னா என்ன? பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹைது அல்லது நிஃபாசு, புரியுதுங்களா? ஹைது நிஃபாசு உள்ள பெண்கள் நோன்பு வைக்க மாட்டாங்க, நோன்பை அவர்கள் கதா செய்வார்கள். இதுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, தங்களுடைய மனைவிமார்களை பார்த்து, சஹாபிய பெண்மணிகளை பார்த்து, உங்கள ஒரு பெண்ணுக்கு ஹைது வந்து விட்டால் அவள் தொழாமல் இருக்கின்றாளே, நோன்பு வைக்காமல் இருக்கின்றாளே, அதனாலதான் நான் சொல்றேன் அவங்களுடைய மார்க்கம் வந்து குறைவானது என்று. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லா நேரத்திலுமே தொழுகணும், நோன்பு வைக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த மாதிரியான குறைகள் இருக்கிறதுனாலதான் அவர்களுடைய மார்க்கம் குறைவானது என்று நான் சொல்றேன். இது வந்து ஒரு நீண்ட ஹதீஸ். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அன்சாரி பெண்களை பார்த்தப்ப, நீங்க வந்து மார்க்கத்திலையும் பலவீனமா இருக்கிறீங்க, நீங்க வந்து அறிவுலையும் பலவீனமா இருக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது அன்சாரி பெண்களுக்கு ரோஷம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து வேற விதமா திட்டினா ரோஷம் வரும், தீன பத்தி குறைச்சுன்னா ரோஷம் வராது. ஏமா அவங்களுக்கு என்ன கோபம் வந்துச்சு, தீன்ல சொன்னவன ரோஷம் வந்துருச்சு. அது எப்படி ரசூலுல்லாஹி எங்களை வந்து நீங்க மார்க்கத்தில் குறைவானவர்கள் சொன்னீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா தெரியாது அவங்களுக்கு, இப்ப நீங்க எப்படி தொழுவீங்க, மாசத்துல பாதி நாள் தொழுவு காணா போயிடுது, ரமதான் மாசத்துல நோன்பு காணா போயிடுது அப்படின்னு சொன்னவொன்னு அவங்க அன்சாரி பெண்கள் பேசாம இருந்துட்டான். அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன தெரியுது, அதாவது இந்த மாதிரியான தடைகள் இருந்தா நோன்பு வந்து கடமையாகாது, அப்ப இந்த தடைகளை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். அதே போல ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், அதாவது எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டன, எங்களுக்கு அது என்ன பிரச்சனை, பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மாத பிரச்சனையும் அல்லது பிரசவத்துக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனையும், அந்த நேரத்தில் நோன்பை கதா செய்வதற்கு எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை கொடுத்தார்கள், தொழுகையை கதா செய்வதற்கு கட்டளை கொடுக்கவில்லை. அப்ப அந்த விடுபட்ட நோன்புகளை தான் எண்ணி நோக்க வேண்டுமே தவிர தொழுகைய திருப்ப தொட தேவையில்லை. இங்க நீங்க அதாவது காஃபிர்கள் இபாதத்து செய்தாலும் அந்த இபாதத்திற்கு நன்மைகள் கிடைக்காது, அவர்கள் முஸ்லீம் ஆகினால்தான் அந்த நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும். ஏன் அவங்களுடைய இபாதத்துக்கு நன்மைகள் கிடைக்காது, அதுக்குதான் இந்த 2-3 ஆதாரங்களை இமாம் அவங்க சொல்றாங்க, புரியுதுங்களா? 3 ஆதாரங்களை சொல்றாங்க. என்ன ஆதாரம் அது? அதாவது அல்லாஹ் சொல்றா அவங்க செஞ்ச தர்மங்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப காஃபிர்களும் நிறைய பேர் சேரிட்டி செய்யறாங்க, நிறைய ஏழைகளுக்கு உதவுறது செய்யறாங்க, அதுக்கெல்லாம் துன்யாலேயே அல்லாஹ் கொடுத்துருவான், ஆகிரத்தில் அவங்களுக்கு எந்த விதமான நன்மையும் இருக்காது. அதுக்கு என்ன காரணம், அவர்கள் வந்து அல்லாஹ்வையும் ரசூலையும் நிராகரித்திருக்கிறார்கள். ஆகிரத்தினுடைய நன்மை என்பது அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான், ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான். அப்ப தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்ன போது மற்ற வணக்கங்கள் அதுவும் அதுலதான் வரும், புரியுதுங்களா? உதாரணமாக அந்த இடத்துல தர்மத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அதே போலதான் எல்லா இபாதத்துகளுமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல பாருங்க, அவங்க நிறைய அமல்களை செஞ்சிருக்கிறாங்க, கதிம்னா இல்லாமா அமிலு, அல்லாஹ் சொன்னா அவங்க செய்த அமல்களை நான் பார்த்தோம். இப்ப சில நேரங்களில் பாருங்க, முஸ்லிம்களை விட எல்லாம் பொதுவா சொல்ல முடியாது, சில நேரங்களில் சில இடங்கள்ல காஃபிர்கள் நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க, நிறைய டெஸ்ட் வச்சிருக்கிறாங்க. இப்ப பாருங்க உதாரணத்துக்கு, ஐரோப்பிய நாடுகள்ல முஸ்லிம் நாடுகள்ல இல்லாத அளவுக்கு பொதுமக்களுக்கு அங்க சலுகை இருக்கு, எக்கச்சக்கமான உதவிகள் அவங்க செய்யறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அல்லாஹ் சொன்னா அதெல்லாம் இருக்குது, நம்ம பார்த்தோம், ஆனா அந்த எல்லா அமல்களையுமே மறுமையில் அவர்கள் வரும் பொழுது குப்பையை போல நாம் ஆக்கிவிட்டோம், பறக்க பறத்தப்பட்ட ஒரு தூசியைப் போல. அதுக்கு என்ன காரணம்? அவர்களிடத்தில் இருந்த குஃபுர், இறை நிராகரிப்பு, ஈமான் இல்லை. புரியுதா? ஈமான் இல்லாத காரணத்தினால அவங்களுடைய எல்லா நன்மைகளும் வீணாயிடும். ஆகவேதான் முஸ்லீமாக இருந்துதான் அவங்க நன்மைகளை செய்தால் அந்த நன்மைகள் மறுமையில ஏற்றுக்கொள்ளப்படும். விஷயம் புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு நோன்பு மாசம் முடிஞ்சிருக்கு, ஷவால் மாசத்தில் ஒருத்தர் முஸ்லீம் ஆகிறாரு, நீ முடிஞ்சு போன ரமதான் மாசத்துல நோன்பு வைன்னு சொல்லாமா? சொல்லக்கூடாது. பிறை பத்துல நோன்பு முஸ்லீம் ஆகிறாரு ஒருத்தர், நீ ஒன்பது நாள் நீ ரமதான் மாசத்துல நோன்பு வைன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? அப்ப இருந்து அவர் மேல நோன்பு கடமை. இப்ப பாருங்க, குல் இல்லாதீன கஃபரோ, நிராகரித்தவர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் ஏற்கனவே என்னென்ன பாவங்கள் செய்தார்களோ, புரியுதா, அவங்க முஸ்லீம் ஆகிவிட்டால் அந்த ஷிர்கிலிருந்து வெளியேறிவிட்டால் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். அப்ப அந்த ஷிர்கிலிருந்து அவர்கள் வெளியேறவில்லை என்றால் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஷிர்கு குஃபுரிலிருந்து வெளியேறாமல் அவர்கள் மறுமைக்கு வந்தார்கள் என்றால் அவர்கள் என்னதான் புண்ணியம் பண்ணியிருந்தாலும் அந்த புண்ணியத்தை வைத்து அவங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானா என்றால் மன்னிக்க மாட்டான். அது என்ன? ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த செயலுக்கு பிணையாளியாக இருக்கிறான். புரியுதா இந்த வசனத்துக்கு அர்த்தம்? அதாவது குல்லு நஃப்ஸிம் பிமா கஸபத் ரஹீனதுன், ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் செயலுக்கு பிணையாளியாக இருக்கிறான். பிணையாளினா யாரு? இப்ப உதாரணத்துக்கு ஒரு போர்ல கைதியா பிடிச்சுக்கிறோம், புரியுதா, அந்த நாட்டினுடைய அதாவது இவர் அவர் அந்த நாட்டு சார்பா ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவரை நம்ம பிடிச்சுக்கிட்டோம், பிடிச்சு வச்சுக்கிட்டாச்சு. இப்ப நீங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றினாதான் நாங்க இவரை விடுவோம் அப்படிங்கிறான். இது எப்படின்னு சொன்ன, இந்த ஹைஜாக் பண்ணிலாம் பிடிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க, கிட்னாப் பண்ணி பிடிச்சு வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா. அப்ப என்ன, நீ எங்களுக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றினாதான் நம்ம விடுறோம்னு சொல்றோம் பாருங்க. ஜஸ்ட் ஒரு உதாரணம். அல்ல என்ன சொல்றான், உன்னுடைய அமலோடு நீ பிணையாக்கப்படுகிறாய், உன்னுடைய அமலோடு நீ பிணையாக்கப்படுகிறாய், அதாவது இணைக்கப்பட்டு விடுகிறாய். உன்னுடைய அமல் நல்லா இருந்தா நீ நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுவ, உன்னுடைய அமல் கெட்டதாக இருந்தால் உன் கதை முடிச்சு. அப்ப ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த செயலுக்கு அடமானமாக பிணையாக இருக்கிறது. அப்ப அந்த பிணை சரியான பிணையாக இருந்தால் நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுவார். அந்த பிணை, அந்த அடமானம் நரகத்திலிருந்து விடுவிப்பதற்குண்டான தகுதி அற்றதாக இருந்தால் முடிஞ்சு நரகத்தில் குப்புற விட வேண்டியதுதான். இப்ப ஒவ்வொரு மனிதனுடைய செயல் எடுக்கிறீங்க, உதாரணத்துக்கு ஒரு மனிதர் அவருடைய செயல் எடுக்கிறான் அல்லாஹுத்தலா, அவர்கிட்ட தொழுக நோன்பு ஜகாத்து ஒழுக்கம் எல்லாம் இருக்குது. அப்ப அவருடைய செயல் அவருடைய நரகத்திலிருந்து அவரை விடுதலை செய்வதற்கு தகுதியான பிணையாக, தகுதியான அடமானமாக இருக்குது, வேல்யூவா இருக்கு. அப்ப அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சிருவான். இப்ப ஒரு மனிதர் அல்லாஹ் எடுக்கிறான், அந்த மனிதரிடத்துல தொழுக இல்ல, நோன்பு இல்ல, ஜகாத் இல்ல, ஹஜ் இல்ல, பாவங்களா இருக்குது. அப்ப அவரிடத்தில் உள்ள அந்த செயல்கள் நரகத்திலிருந்து அவனை விடுவிப்பதற்குண்டான பிணையாக, தகுதியான பகரமாக இல்லை. புரியுத? மாறாக அவனை நரகத்திற்கு தள்ளுவதற்கு தான் அது காரணமாக இருக்குது. அப்ப நரகத்தில் தள்ளப்பட்டு விடுவான். அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த செயலுக்கு பொறுப்பாகவும் அந்த செயலோடுதான் அவன் இணைக்கப்பட்டவனாகவும், புரியுதா, அந்த செயலோடுதான் அவன் பிணைக்கப்பட்டவன், இணைக்கப்பட்டவன், பிணைக்கப்பட்டவன் முடிஞ்சு. அவனுடைய செயல் அவனோட, அவன் அவனுடைய செயலோட, புரியுதா. இந்த செயல் நல்ல செயலா இருந்தா அது உன்ன சொர்க்கத்துக்கு எடுத்துருப்போம், இந்த செயல் தப்பான செயலா இருந்தா நரகத்துக்கு எடுத்துருப்போம். சொர்க்கத்தின் அமலாக இருந்தால் சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போவோம், சுருக்கமா சொல்றதா இருந்தா. நரகத்தின் அமல்களாக இருந்தால் நரகத்துக்கு எடுத்துட்டு போவோம். அப்போ சொர்க்கம் நரகம் இந்த ரெண்டுத்துக்கும் இடையே எவ்வளவுதான் தூரமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா சில நேரங்களில் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நரகவாசிகளை காட்டுவோம், அவங்க நரகத்தில் வேதனை அனுபவிக்கிறத காட்டுவோம், காட்டி ரெண்டு பேருக்கு மேடையில் உரையாடலை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவோம். இப்ப நம்ம வீடியோ கான்பரன்சிங்ல பேசுறோமா இல்லையா? இதெல்லாம் இந்த காலத்தினுடைய அறிவியல்லாம் அல்லாஹுடைய இந்த வசனங்களுக்கு ஒரு பெரிய அத்தாட்சியா இருக்கு. பாருங்க, இப்ப நரகத்துக்கு நீங்க போயிட்டீங்க, அதாவது அந்த காஃபிர்கள். அப்ப அந்த முஸ்லீம்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க கேட்கிறாங்க, நீங்க ஏன் நரகத்துக்கு போனீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க முதல்ல பதில் சொல்றது என்ன? அப்ப காஃபிர் வந்து அவர் எப்படி தொழுகையாளியாக இல்லைங்கிற பதில் சொல்றாரு. அப்ப அதான் ஏற்கனவே நம்ம சொன்னோம். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய சட்டங்களை ஏற்காததற்கும் அவங்களுக்கு தண்டனை உண்டு. காஃபிரா இருந்ததுக்கு தண்டனை உண்டு, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களின்படி செயல்படாததற்கும் அவர்களுக்கு தண்டனை உண்டு. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, உங்களை மாதிரி நாங்க தொழுகலையே அப்படின்னு சொல்லி, அதாவது ஜக்காத்து கொடுக்கல. புரியுதா? இவ்வாறு இருந்தோம் என்றும் கூறுவார்கள். அது ஒரே கண்டினியூட்டியா படிக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். புரியுதா? அப்ப இந்த ஆயத்திலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது, காஃபிர்களுக்கு தண்டனை இரண்டு விதமான இரண்டு விதமாக கொடுக்கப்படும். ஒன்று, அவர்கள் குஃப்ரில் இருந்ததற்கு தண்டனை உண்டு. இரண்டாவது, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்களின்படி செயல்படாததற்கும் மறுமையில தண்டனை உண்டு. இப்ப உதாரணத்திற்கு லோஹர் நேரத்தில், இப்ப உதாரணத்துக்கு போனோம், இப்ப ஒருத்தர் முஸ்லீமா இருக்கிறாரு, ரமதானுடைய மாசம், லோஹர் நேரத்தில் முஸ்லீமா இருக்கிறாரு. அப்ப இவர் என்ன செய்யறது, அப்படியே நீங்க இப்ப இருந்து நோன்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படி நம்ம சொல்லுவோமா? ஏன், நோன்ப கண்டினியூ பண்றதுக்கு சஹர் நேரத்திலிருந்து நியத்து தேவை. ரமதானுடைய நோன்பு வைப்பதற்கு சஹர் நேரத்திலிருந்து நோன்புடைய நியத்து வைக்க வேண்டும். அந்த நியத்துக்கு தகுதி உள்ளவரா அவர் இருக்கணும். காஃபிர் வந்து அந்த நியத்துக்கு தகுதி இல்லாதவர். புரிஞ்சுச்சா? ஆனா என்ன என்று சொன்னா, அந்த லொஹர் நேரத்தில் அவர் நோன்பு, அதாவது முஸ்லீம் ஆயிட்டாருன்னு சொன்னா, சரி இன்னைக்கு தான் நான் நோன்பு வைக்கலையே, நான் நோன்பு வைக்க முடியலையே, போய் வெளியில போய் சாப்பிடுறது வைக்கிறது இதெல்லாம் செய்யலாமான்னா செய்யக்கூடாது. ஜஸ்ட் கீப் சைலண்ட். அவர் வந்து கண்ட்ரோலா சாப்பிடாம இருந்துக்கணும். புரியுதா? ஆனா அது நோன்பாக ஆகாது. அதுக்கு பேர் இம்சாக், தன்னைத்தானே கண்ட்ரோல் செய்து கொள்வது, இம்சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஆனா என்ன செய்யணும் அவரு, அந்த நோன்பு பின்னாடி அவரு பத்தாவது அன்னைக்கு, புரியுதா, ஒன்பது செய்ய தேவையில்லை, இதுக்கு முன்னாடி போயிருச்சு அது தேவையில்லை. ஆனா என்றைக்கு அவர் இஸ்லாமுக்கு வந்தாரோ, இப்ப உதாரணத்துக்கு ராத்திரில முஸ்லீம் ஆகிறாரு, இஷா தொழுது முஸ்லீம் ஆகிறாரு, இப்ப அன்றைய முடிஞ்சு போன பகல் இருக்குல்ல அது வைக்க தேவையில்லை. புரிஞ்சுச்சா? இப்ப உதாரணத்துக்கு சுபுல முஸ்லீம் ஆனாரு, லொஹர்ல முஸ்லீம் ஆனாரு, அசர்ல முஸ்லீம் ஆனாரு, அல்லது சூரியன் மறையறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் ஆனாரு, இப்ப இவரு கண்டிப்பா அந்த நோம்பு, அந்த ஒரு நோம்பு கதா செய்யணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இந்த அடைகின்ற வரை பிரிச்சிருங்க, அதாவது டில் அவர் வந்து பெரியவர் ஆகிற வரைக்கும், மேஜர் ஆகிற வரைக்கும் அவர் மேல நோன்பு கடமை இல்லை. இப்ப சட்டம் உயர்த்தப்பட்டு விட்டது என்றால் அதுக்கு என்ன அர்த்தம், மன்னிக்கப்பட்டு விட்டார்கள். அவங்களுக்கு போய் கட்டாயம் கட்டாயம் இல்ல, வாஜிபு முஸ்தஹபு அப்படி கிடையாது. புரியுதா? இபாதத்துக்கு மனசுல வந்து எந்த இபாதத்தை செய்ய போகிறோம் என்ற எண்ணத்தை கொண்டு வரணும், நீயத்தை கொண்டு வரணும். இப்ப ஒரு பைத்தியக்காரருக்கு அவருக்கு தான் என்ன செய்யறோம் என்பதே புரியாது. அதனால அவர் வந்து நோன்பு வைக்கிறார்னு சொன்னா அது நம்ம விளையாட்டு, அவருக்கு தெரியாது. புரியுதா? அவர் நோன்பு வச்சேன்னு சொல்லியிருப்பாரு, சாப்பிடுவாரு, அப்புறம் பகல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு நோன்புக்கு முரணான காரியங்களை செய்வாரு. புரியுதா? அவருக்கு வந்து பிரித்து அறியக்கூடிய அளவுக்கு உண்டான விளக்கம் இல்லை. புரியுதா? இபாதத்துகளுக்கு நியத் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. பின்னாடி நம்ம படிப்போம். புரியுதா? இப்ப பாருங்க, அந்த ஹதீஸ் படிங்க பாருங்க. தெளிவா சொல்லிட்டாங்க, அமல்கள் எண்ணங்களை கொண்டுதான். அப்ப எந்த அமலை நீங்க செய்யறோம் என்ற எண்ணமும் உங்கள்கிட்ட இருக்கணும், யாருக்காக செய்கிறோம் என்ற எண்ணமும் இருக்கணும். அந்த ரெண்டுமே இருந்தாதான் உங்களுக்கு அந்த அமல்களுக்கு உண்டான கூலி கிடைக்கும். இப்ப பைத்தியக்காரரை பொறுத்த வரைக்கும் எந்த அமலை செய்கிறோம் என்று அவருக்கு வந்து விளக்கம் இருக்குமா? இருக்கா? புரியுதா? இருந்தா அவரை போய் ஏன் பைத்தியக்காரன் சொல்றாங்க, அவர் ஏன் அந்த மாதிரி செயல்களை செய்யறாரு? விளங்குதுங்களா உங்களுக்கு? இப்ப ஹிஜ்ரத் என்றால் என்ன? ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறது. புரியுதா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுக்காக மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு போனாங்க. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்துக்காக விடுறது, ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு மாறுறது, அதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். உணவு எப்படி கொடுக்கிறது? ஒன்னு ஒன்றரை கிலோ அரிசி கொடுத்துடணும், அல்லது ஒருவேளை முழு சாப்பாடு. நீங்க சில பேர் மூணு வேளையும் பிரியாணி சாப்பிடுறீங்கன்னு வச்சுங்க, அப்ப என்ன செய்யணும்? மூணு அவருக்கு பிரியாணி தான் கொடுக்கணும். புரியுதா? நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் கொடுக்கணும். ஆமா, அதுக்குன்னு சொல்லி நீங்க வந்து இந்த மேகி அப்புறம் என்னமா இருக்காரு பாஸ்தா பீஸ்தான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, பாவம் அவரை கூப்பிட்டு பீஸ்தா கொடுத்தனும், இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கி போட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது, புரியுதா? அது அவரும் சாப்பிடுற மாதிரி இருக்கணும். அப்ப விட்டு போன நோன்புகளை கணக்கிட வேண்டும் என்ன அர்த்தம்? இப்ப வந்து சில நேரங்களில் வந்து சில பேர் செய்யக்கூடிய அலட்சியம், இப்ப உதாரணத்துக்கு பெண்கள் வந்து அவங்களுடைய மாதத்தில் வரக்கூடிய காரணத்தினால நோன்பு விட்டுட்டு இருக்கிறது, அதே போல வந்து பிரசவத்தினால அல்லது வந்து கர்ப்பிணியா இருந்ததுனால இப்ப ஒரு ரெண்டு நோன்பு ரெண்டு ரமதான் அந்த மாதிரி ஆயிடுது சில நேரங்களில். அடுத்த ரமதானுக்குள்ளார வச்சிருந்தோம், சில பேருக்கு ரெண்டு ரமதானும் மூணு ரமதான் கூட ஆயிடுது. இப்ப என்ன செய்வாங்க? அனைமோ ஒரு பத்து நோன்பு விட்டுருப்போம், ஒரு ஏழு நோன்பு விட்டுருப்போம், புரியுதா? செய்யக்கூடாது, புரியுதா? ஒரு ரமதான் முடியுது, அந்த நோம்பு அந்த ரமதான்ல உங்களுக்கு எத்தனை நாள் பிரச்சனை இருந்துச்சுங்கிறத உடனே எழுதி வச்சுக்கணும். கரெக்டா துல்லியமா அஞ்சு நாளா ஆறு நாளா ஏழு நாளாங்கிறத எழுதி வச்சு அதை கரெக்டா நீங்க வச்சிடணும், புரியுதா? குண்டக முண்டக வைப்போம், ஒரு மொத்தமா ஒரு பத்தை வச்சு விடுவோமே, ஏன்னா ஃபர்துக்கு வந்து ஃபர்துங்கிற நீயத்து வேணும் உங்களுக்கு, புரியுதா? ஃபர்தை வந்து கூட்டவும் கூடாது, அதுக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா நஃபிலா வைத்துக்கலாம், புரியுதா? அதுக்காக இவ்வளவு அழகா தெரிவா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உஹர், மற்ற நாட்களில் விட்டு போன நோன்பை கணக்கிட்டு நோற்று விடவும். இப்ப அந்த பிரச்சனையில இருக்கும் பொழுது அதை மறைச்சுக்கிட்டு அல்லது வச்சிருவோம் அந்த மாதிரி செய்யலாமா? பெரும் பாவம், குஃபுர்ல கொண்டு போய் விட்டுரும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒது இல்லாமல் தொழுவதும், ஒது இல்லாமல் தொழுவதும், இதே போல இபாதத்துக்கு தகுதி இல்லாத நிலையில இருக்கும் பொழுதும், புரியுதா? இந்த இபாதத்துக்களை செய்யறது, எந்த இபாதத்துக்கு அல்லாஹு தஆலா சுத்தத்தை தகுதியாக்கி வச்சிருக்கிறானோ அது இல்லாம அந்த இபாதத்தை செய்யக்கூடாது. ஹைதுள்ள பெண்கள் தொழுகக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, காபாவை தவாப் செய்யக்கூடாது. இந்த மூன்று வந்து மார்க்கத்தில் நேரடியாக சொல்லப்பட்டது. ஒரு சில அறிஞர்கள் சில ஹதீசுகளின் அடிப்படையில் குரான் ஓதுறதையும் கொண்டு வருவாங்க, அதே போல பள்ளிவாசலுக்குள்ளார வருவதையும் கொண்டு வருவாங்க. ஆனால் சஹீஹான ஹதீசுகள்ல, புரியுதா, பலவீனமற்ற உறுதியான ஹதீசுகள்ல குரான் ஓதுறதுக்கு தடை இல்லை, புரியுதா? பள்ளிவாசலுக்குள்ளார வர்றதுக்கு தடை இல்லை. சில பேருக்கு அது அவங்களுக்கு மனசு ஒத்துக்கிறேன்னு செய்யாமல் இருந்தாங்கன்னா அது வேற விஷயம். ஆனா குரான் ஓதலாம், பள்ளிவாசலுக்குள்ளார வரலாம், இப்ப ஹரம் ஷரீஃப் போறீங்க, மஸ்ஜித் நபவி போறீங்க, ஆனா தொழுகை நடக்கும்போது அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடணும். தொழக்கூடிய பெண்களுக்கு இடையில தொழுகை இல்லாதவங்க நடுவுல சப்புகளை பிரிச்சுக்கிட்டு நடுவுலையோ அந்த மாதிரி உட்காரக்கூடாது, வெளியே வந்துடும். மற்ற நேரங்கள்ல அங்க பள்ளிகள்ல போய் உட்கார்ந்து இருக்கிறது, குரான் ஓதுறது, திக்ரு செய்யறது எல்லாமே கூடும். ஆனா ஹைது நிஃபாஸ்ல இருக்கும் பொழுது காபாவை தவாப் செய்வது கூடாது, தொழுவது கூடாது, நோன்பு வைப்பது கூடாது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? சஹீஹான உறுதியான ஹதீசுகள்ல நமக்கு தடை இல்லை, புரியுதா? ஒரு சில ஹதீசுகள் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அந்த ஹதீசுகளை ஹதீஸ்களை அறிஞர்கள் பலவீனமான ஹதீசுகள்னு சொல்றாங்க. அப்ப பலவீனமான ஹதீஸை வைத்து ஹராம் என்ற சட்டத்தை நம்ம கொண்டு வர முடியாது, செய்யாம இருந்தா பரவாயில்ல நல்லது அப்படிதான் சொல்ல முடியும், புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை கட்டாயமாக்குறதுக்கும் ஒரு விஷயத்தை ஹராம் என்று தடுப்பதற்கும் நமக்கு சஹீஹான ஹதீசுகள் தேவை. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், இது ஒரு ஹதீசுடைய ஒரு பகுதி, இது புரியுதுங்களா? அந்த ஹதீஸ் நீ போய் பாத்தீங்கன்னா முழு ஹதீஸ் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகை முடிச்சுட்டு பெண்களுக்கு சொல்றாங்க, நீங்க வந்து நிறைய சதகா பண்ணுங்க, நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்க வந்து தீன்லயும் ரொம்ப குறைவா இருக்கிறீங்க, அறிவுலையும் குறைவா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அன்சாரி பெண்களுக்கு கோவம் வந்துருச்சு. கோவன அந்த ஹதீஸ் பார்க்கும்போது அப்படி தெரியுது, புரியுதா? நம்ம என்ன அங்கேயா இருந்தோம், யாரும் சூழலாம், என்ன நீங்க எங்களை போய் இப்படி சொல்லிட்டீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாம்மா பாருங்கம்மா, மாசத்துல பாதி நாள் போய் போயிடுது, நோன்புள்ள மாசத்துல வைக்க முடியாது, அதான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க.